நண்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.
வாசிப்பவர்கள் சீவகன் மற்றும் ஜெகதீசன். ரஷ்யாவின் முன்னாள் பெட்ரோலிய பெருமுதலாளியான மிக்கேல் கோடகோவ்சி அவர்கள் ஜெர்மனி வந்து சேர்ந்திருப்பதாக ஜெர்மனிய வெளியுறவு அமைச்சு கூறியிருக்கின்றது. புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட அவரது 80 வயதான தாயார் அவரை அங்கு சந்திப்பார் என்று ஊகங்கள் நிலவுகின்றன. அவரது விடுதலை குறித்து ஊடகங்களுக்கு முன்னதாக பேசிய அவரது தாயான மெரினா கோடகோவ்சி அவர்கள் பெருமகிழ்ச்சி தெரிவித்திருக்கின்றார். ரஷ்ய அதிபர் பூட்டினால் வழங்கப்பட்ட ஒரு மன்னிப்பை அடுத்து கோடகோவ்சி அவர்கள் இன்று காலையில் சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டார். பூட்டினின் அரசியல் எதிரியாக உருவெடுத்த கோடகோவ்சி அவர்கள் 10 வருடங்கள் சிறையில் கழித்திருந்தார்.
நும்சா என்று சுருக்கமாக அழைக்கப்படும் தென்னாப்பிரிக்காவின் மிகப்பெரிய தொழிற்சங்கம் தென்னாப்பிரிக்காவின் ஆளும் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் கட்சியை இனிமேலும் தம்மால் ஆதரிக்க முடியாது என்று அறிவித்திருக்கிறது. 3 லட்சம் உறுப்பினர்களை கொண்ட தென்னாப்பிரிக்காவின் உலோக வேலை தொழிலாளர் சங்கம் தனது சிறப்பு மாநாட்டில் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. நும்சா முக்கிய உறுப்பினராக இருக்கும் கொசாடு என்கிற தொழிற்சங்கத்தின் ஆதரவுடனும் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆதரவுடனும் தான் தென்னாப்பிரிக்க அரசியலில் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரசின் ஆதிக்கம் என்பது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
மத்திய ஆப்பிரிக்க குடியரசில் வன்செயல்களை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா $10 கோடிக்கும் அதிகமான நிதியை வழங்க முன்வந்திருக்கின்றது. பணமும் அத்தியாவசிய உதவிகளும் ஆப்பிரிக்க மற்றும் பிரெஞ்சு அமைதிகாப்பு நடவடிக்கைகளுக்கு உதவ பயன்படுத்தப்படும் என்று அமெரிக்க அரசுத்துறை கூறியிருக்கின்றது. தலைநகர் பங்குவியில் சர்வதேச படைகளால் பயன்படுத்தப்பட்ட தளம் ஒன்று இரவு தாக்குதலுக்குள்ளானது. வெள்ளிக்கிழமையும் துப்பாக்கிச் சத்தங்கள் கேட்ட வண்ணம் இருந்தன. ஆப்பிரிக்க படைகளுக்கு உதவியாக ருவண்டா நாட்டு படைகள் அனுப்பப்பட்டிருக்கும் நிலையில் ஐரோப்பிய நாடுகள் நிதி அல்லது படைகளை வழங்க முன்வர வேண்டும் என்று பிரான்ஸ் கேட்டிருக்கின்றது.
உக்ரைன் நாட்டுடன் ஐரோப்பிய ஒன்றியம் முன்னெடுக்க விரும்பிய ஒருங்கிணைப்புக்கான ஒப்பந்தம் தொடர்பான தமது முந்தைய அழைப்பு அப்படியே தொடர்வதாக ஐரோப்பிய ஒன்றிய கவுன்சிலின் ஹெர்மன் வான் ராம்பே தெரிவித்திருக்கிறார்.
We have made it abundantly clear that the European Union's agreements with partner countries in the region
பிரசல்ஸில் நடந்த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் தலைவர்களின் 2 நாள் மாநாட்டின் முடிவில் அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்திருந்தார். வர்த்தக சலுகைகள் உள்ளிட்ட பல விடயங்களை உள்ளடக்கிய இந்த குறிப்பிட்ட ஒப்பந்தம் என்பது உக்ரைனின் உறவு ரஷ்யாவுடனா அல்லது ஐரோப்பிய ஒன்றியத்துடனா என்பதற்கானதல்ல என்று கூறியிருக்கும் வான் ராம்பே, உக்ரைனியர்கள் தங்கள் நாட்டின் எதிர்காலத்தை தாங்களே வழிநடத்துவதற்கானது என்று தெரிவித்திருக்கிறார்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
ஆயுத்தண்டனையை வழங்குவது உட்பட ஓரினச் சேர்க்கை நடவடிக்கைகளுக்கான தண்டனையை அதிகரிக்க வகை செய்கின்ற ஓரினச் சேர்க்கைக்கு எதிரான சர்ச்சைக்குரிய சட்டம் ஒன்றை உகாண்டா நாடாளுமன்றம் நிறைவேற்றியிருக்கின்றது. ஓரினச் சேர்க்கையாளர்கள் குறித்த தகவல் தராததையும் குற்றமாக கூறியுள்ள இந்த சட்டத்தை அடக்குமுறை சட்டம் என்று செயற்பாட்டாளர்கள் விவரித்திருக்கின்றார்கள். 2009 இந்த சட்டம் மூலம் பிரேரிக்கப்பட்டது முதல் இது உலகத் தலைவர்களால் கண்டிக்கப்பட்டிருந்தது. இது ஒரு வெறுக்கத்தக்கது என்று அதிபர் ஒபாமாவும் கூறியிருந்தார்.
இதேவேளை வயதுக்கு வந்த இருவருக்கு இடையிலான சம்மதத்துடனான ஒருபால் உறவு குற்றம் என்கிற இந்திய தண்டனை சட்டத்தின் 370வது பிரிவு செல்லும் என்று இந்திய உச்சநீதிமன்றம் அளித்த சமீபத்திய தீர்ப்புக்கு எதிராக இந்திய அரசு மீளாய்வு மனுவை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறது. வயதுக்கு வந்த இருவருக்கு இடையிலான சம்மதத்துடனான ஒருபால் உறவு குற்றம் என்கிற இந்திய தண்டனை சட்டத்தின் 377வது பிரிவு செல்லும் என்று இந்திய உச்சநீதிமன்றம் அளித்த சமீபத்திய தீர்ப்புக்கு எதிராக இந்திய அரசு இந்த மறு ஆய்வு மனுவை தாக்கல் செய்திருக்கிறது. ஒருபால் உறவு என்பது இயற்கைக்கு முரணான உறவு என்கிற பட்டியலின் கீழ் குற்றத்திற்குரிய செயல் என்று கூறும் இந்திய தண்டனை சட்டத்தின் இந்த குறிப்பிட்ட பிரிவு செல்லாது என்று டில்லி உயர்நீதிமன்றம் முன்பு அளித்திருந்த தீர்ப்பை இந்திய உச்சநீதிமன்றம் சமீபத்தில் ரத்து செய்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமாகவும், தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
கடுமையான சட்டம் ஒழுங்குமுறைகள் குறித்த குற்றச்சாட்டுகளை அடுத்து பொது பாதுகாப்புக்கான துணை அமைச்சர் புலன் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாக சீன அரசு ஊடகங்கள் அறிவித்திருக்கின்றன. ஊழல் தொடர்பாக சந்தேகத்துக்குள்ளாகியிருக்கின்ற அடுத்த உயரதிகாரி லீ டாங்ஷங் என்று அது கொடிகாட்டியிருக்கின்றது. போலீஸ் படை உட்பட சீனாவின் உள்ளக பாதுகாப்பை கண்காணிக்கின்ற ஒரு பெரிய அரசு துறையை நடத்த அந்த துணை அமைச்சர் உதவியாக இருந்தார். சீன நிர்வாகத்தின் அனைத்து மட்டங்களிலும் ஊழலை ஒழிக்க தற்போதைய அதிபரான ஜி ஜின்பிங் அவர்கள் உறுதி பூண்டியிருக்கின்றார்.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.